السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول، لا إله إلا هو إليه المصير، وأفضل الصلاة وأزكى السلام على سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. நம் எல்லோரையும் படைத்து நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து வாழ்க்கைக்குரிய வழியையும் நல்கி நம்மை சிறப்பாக வாழ வைத்துள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹு தஆலாவின் அருமை தூதர், எங்கள் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அன்பு குடும்பத்தவர்கள், அன்பு தோழர்கள், அவர்களது வாழ்க்கையை பின்பற்றி ஒழுகிய ஒழுகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒழுக இருக்கக்கூடிய நன்மக்கள், அவர்களது உயர்ந்த வழிக்காக அழைக்கக்கூடிய உழைக்கக்கூடிய அனைத்து உத்தமர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டு வசிய செய்கிறேன். அல்லாஹுடைய அழகான முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொது சொத்துக்கள், நிதிகள், இவற்றை பேணி பாதுகாப்பது பற்றி நமக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் பற்றி படிப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே அவரவருக்கென்று சொந்தமான நிதியையும் சொத்தையும் வழங்கி வைத்திருப்பது போல நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய சில சொத்துக்கள், சில நிதிகள் அல்லாஹு தஆலா அன்று தொட்டு இன்று வரைக்கும் இப்படியான ஒரு ஏற்பாட்டோடு வைத்திருக்கிறார். அவரவரிடத்திலே இருக்கக்கூடிய நீதியையும் சொத்தையும் செல்வத்தையும் நிர்வகிப்பது பற்றி அல்லாஹ் வழிகாட்டல் வழங்கியிருப்பது போல பொது சொத்துக்கள், பொது நீதிகள் பற்றியும் வழிகாட்டலை தந்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொது சொத்துக்கள் சொந்த சொத்துக்களைப் போல பராமரிக்கப்பட வேண்டியவை, பொது நிதி சொந்த நிதியைப் போல மிகவும் அவதானமாக பாவிக்கப்பட வேண்டியவை, பராமரிக்கப்பட வேண்டியவை, பாதுகாக்கப்பட வேண்டியவை. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருந்ததோடு அல் குர்ஆன் அதன் அடிப்படைகளை சொல்லி வைத்திருப்பதையும் மக்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் அரசனிடம், எகிப்தின் விளை நிலங்கள் கொடுக்கின்ற அறுவடைகள் மக்கள் மத்தியிலே சரியாக பங்கிட்டு கொடுப்பதிலே கவனையினம் அல்லது அசிரத்தை அல்லது ஊழல் நடப்பதை கண்டு தன்னிடம் அந்த பொறுப்பை தரும்படி கேட்டார்கள். சொன்னார்கள், கால ஜஅல்னி அலா கஸாயினில் அரும். அரசரை பார்த்து நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இந்த பூமி, அதாவது எகிப்து பூமியின் கஜானாக்களுக்கு என்னை பொறுப்பாக நிர்வாகியாக நியமியுங்கள் என்று சொன்னார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், இன்னி ஹஃபியுன் அலீம், நான் பாதுகாப்பவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறேன். இந்த மண்ணில் இருந்து வெளிவரக்கூடிய அறுவடைகள், இவற்றை மக்களுக்கு எப்படி நிர்வாகம் செய்து பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு எனக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே அதனை பாதுகாக்கவும் என்னால் முடியும் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். இந்த சொத்துக்கள் நிதிகள் யாவும் பொதுவானவை, எல்லோருக்கும் பங்குள்ளவை, ஒருவர் இருவர் என்று அதற்கு சொந்தம் கொண்டாட முடியாதவை. இவற்றை நான் பொறுப்பாக இருந்து நிர்வாகம் செய்வதற்கு என்னிலே முதலாவது இருக்கிறது பாதுகாக்கின்ற தன்மை. ஹபியும், நான் பாதுகாப்பவனாக இருக்கிறேன். ஒரு சதத்தையும் நான் வீணாக்க விட மாட்டேன். ஒரு சதத்தையும் ஒரு மணியையும் அது வீண் போக விரையும் போக விட மாட்டேன். களவு போக ஊழல் நடக்க அனுமதிக்க மாட்டேன். அதை எவரும் பிழையாக கையாட நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். பாதுகாப்பு என்றால் நூற்றுக்கு நூறு விதமான பாதுகாப்பை நான் தருவேன் என்கிற உத்தரவாதத்தை நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, ஒரு பொது நிதியை, ஒரு பொது சொத்தை அல்லது பொது நிர்வாகத்துக்கு வரக்கூடியவர்களிடத்திலே இருக்க வேண்டிய முதல் தரமான அம்சம் என்ன தெரியுமா? முதல் தரமான தகுதி என்ன தெரியுமா? அதனை பாதுகாப்பதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இருப்பது. அதனை பாதுகாக்க வேண்டும் என்று வருகிற போது அதற்கு தேவையான அறிவு அவரிடத்திலே வேண்டும். அதைத்தான் சொன்னார்கள், சொத்துக்களை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அது பற்றிய அறிவும் என்னிடத்திலே இருக்கிறது. அலீம், நான் அதற்குரிய அறிவுள்ளவனாகவும் இருக்கிறேன். அறிவு மட்டும் இருக்கிறது, பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், பாதுகாக்கக்கூடிய திறமை இருக்கிறது, ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு இல்லை, இப்படியும் இல்லை, இரண்டும் ஒரு சேர உள்ளவனாக இருக்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை சையிதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மன்னனிடத்தில் கொடுத்தார்கள். மன்னரும் அதனை ஏற்று அவர்களை அந்த பொறுப்புக்கு நியமித்தான். அதிலிருந்து தொடர்ந்து எகிப்தில் வெளிவரக்கூடிய எல்லா விளைபொருட்களும் விளைச்சல்களும் மிகவும் உயர்ந்த தரத்திலே பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு சரியாக நீதமாக பங்கிட்டு பிரித்து கொடுக்கப்பட்டது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யத்தீமுடைய அனாதையுடைய நிர்வாக பற்றி குறிப்பாக அனாதை உன்னுடைய பொருள், சொத்து, செல்வம், நிதி, பணம் இவற்றையெல்லாம் நிர்வகிப்பது பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே விலாவாரியாக பேசியிருக்கிறான். இந்த நிர்வாக முறையே பொது சொத்துக்கு அதிபதியாக வருபவர், தலைவராக வருபவர், நிர்வாகியாக வருபவர் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை சையிதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஒமன் கான கனியன் ஃபல்யஸ்தஃபிஃப், ஒமன் கான ஃபகீரன் ஃபல்யக்குல் பில் மஅரூஃப். அல்லாஹு தஆலா அநாதையின் சொத்தை, செல்வத்தை, பணத்தை நிர்வாகம் செய்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டே இரண்டு வார்த்தைகளில் மிகவும் ரத்தின சுருக்கமாக சொல்லி வைத்தான். எவர் அந்த நிர்வாகம் செய்பவர் வசதி உள்ளவராக இருக்கிறாரோ, அநாதைக்குரிய சொத்து செல்வத்திலிருந்து தனக்கு கூலியாகவோ பிரதி உபகாரமாகவோ எதனையும் எடுத்துக் கொள்ளாமல் தவிர்த்து கொள்ளவும், அவர் அந்த பணியை இனாமாக செய்யவும். ஒமங்கான பக்கீரன், எவரிடத்திலே அனாதை ஒருவர் இருக்கிறார், அவருடைய சொத்துக்கள் செல்வங்கள் இவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றன, இவருக்கு சரியாக சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத நிலை, அவர் பக்கீராக இருப்பார் என்றால் அந்த நிர்வாகி ஃபல்யக்குல் பில் மஅரூஃப், அவருக்கு தேவை என்ற அளவுக்கு சாப்பிட்டுக் கொள்ளவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். அனாதையின் நிர்வாகி, அனாதையின் சொத்துக்கு பொறுப்பானவர், நிதிக்கு பொறுப்பானவர், அவருடைய சொந்த நிதி கொண்டு உழைப்பு கொண்டு சாப்பிடுவதற்கு அவரிடத்திலே வருமானம் இல்லாமல் இருப்பார் என்றால் தன்னிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள அனாதையின் பொருளிலிருந்து பில் மஅரூஃப், அவருக்கு தேவையான அளவு, சம்பளமாக அல்ல, எனக்கு பகலைக்கு சாப்பிடுவதற்கு எவ்வளவு, இரவைக்கு சாப்பிடுவதற்கு எவ்வளவு, ஒரு கணக்கிட்டு எடுத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். இதனை சையிதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி அன்ஸல்து நஃப்ஸி மின் ஹாதல் மால் பிமன்ஸிலத்தி வாலில் யதீம், என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், செல்வங்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், பணம் எல்லாவற்றையும் பொறுத்தமட்டில் நான் எப்படி வைத்திருக்கிறேன் தெரியுமா? அனாதையின் நிர்வாகி, இவருடைய இடத்தில் நான் என்னை வைத்திருக்கிறேன். அனாதையின் சொத்தை நிர்வகிப்பதற்கு பொறுப்பாக இருப்பவர் எப்படி அந்த சொத்தில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதுபோல நான் என்னை வைத்திருக்கிறேன். எனக்கு வசதி இருக்கிற போது நான் இந்த பைத்துல் மால் அல்லது ஹிலாபத்தினுடைய திரை செய்தியில் இருந்து ஒரு சதமும் எடுப்பதை தவிர்த்து கொள்கிறேன். எனக்கு பணம் தேவை என்கிற நிலை வருகிற போது, தேவை வருகிற போது கடன் பெறுகிறேன். நன்கு அவதானியுங்கள், சும்மா இருப்பதல்ல, கடனாக பெற்றுக் கொள்கிறேன். எனக்கு வசதி வருகிற போது அதனை மீள கொடுத்து விடுகிறேன், எடுத்த கடனை திரும்ப கொடுத்து விடுகிறேன். இப்படித்தான் நான் என்னை பைத்துல் மாலில் வைத்திருக்கிறேன். பொதுமக்களுடைய நிதியில், பொதுமக்களுக்கு சொந்தமான இந்த பணத்தில், பொதுமக்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களில் நான் ஒரு அனாதையின் பொறுப்பாளர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள்கிறேன். அப்படித்தான் என் அன்னை வைத்துள்ளேன் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சையதுனா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சொத்துக்கள் செல்வங்களை பாதுகாத்து மக்களுக்கு அவற்றின் உச்ச பயனை கொடுப்பதில் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் மதீனாவின் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அல் ஆலியா என்ற இடத்திலே சையதுனா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வேலைக்காரரோடு இருக்கிற நேரத்திலே, அது ஒரு கடுமையான சூடான நாள், கடுமையாக சூரியன் கடுமையாக இருந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்திலே வெளியில் போக முடியாமல் தனது தோட்டத்திலே ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு தனது வேலைக்காரரோடு உள்ளே கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார்கள். தூரத்திலே ஒரு மனிதர் வருவது தென்படுகிறது. இரண்டு ஒட்டகைகள் அவரோடு சேர்ந்து வருகின்றன. இதை பார்த்த போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் தன்னுடைய வேலைக்காரரிடம், இந்த வேனா வெயிலில் வர வேண்டுமா இந்த மனிதர்? மதீனாவிலேயே இருந்து கொண்டு மாலையான பின், சூடு கணிந்த பின் வரலாமே, ஏன் இந்த நேரத்திலே இவர் இப்படி புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சற்று அந்த மனிதர் நெருங்கி வருகிற போது வேலையாளிடம் சொல்லுகிறார்கள், யார் என்று பாருங்கள். வேலையாளர் சொல்கிறார், நான் பார்த்தேன், ஒரு மனிதர் தனது குப்பாயத்தை தலைப்பாகையாக அணிந்து வருகிறார், இரண்டு ஒட்டகங்களை ஓட்டிக் கொண்டு வருகிறார். யார் என்று புரியவில்லை. இன்னும் சற்று அவர் நெருங்கி வந்த போது யார் என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் உஸ்மான் அவர்கள். நான் பார்த்தேன், அது உமர் இப்னுல் கத்தாப். உஸ்மானிடம் சொன்னேன், இது அமீருல் முஃமினீன் வருகிறார். அமீருல் முஃமினீன் என்ற போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக கூடாரத்துக்கு வெளியே வர பார்த்தார்கள். கூடாரத்தின் வாயிலிருந்து தலையை வெளியே போட முடியவில்லை. அவ்வளவு எரிக்கின்றவையில் தலையை எடுத்து உள்ளே எடுத்துக் கொண்டார்கள். கதவுக்கு நேராக நிற்கிறார்கள். இப்பொழுது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடாரத்தை நெருங்கி வருகிறார்கள். அன்னித்து வந்த போது அவர்களோடு பேசினார்கள், அமீருல் முஃமினீனே, ஹலும்ம இலல் மாஇ வஸ்ஸில், நீருக்கும் நிழலுக்கும் உள்ளே வாருங்கள், உங்கள் விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். சொன்னார்கள், கலீஃபா, உங்கள் நிழலுக்குள் நீங்கள் போயிருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்களிடம் எதுக்காக இப்படி இந்த நேரத்திலே வர வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், ஜகாத்தில் ஒட்டகைகளில் ரெண்டு பிந்தி விட்டது. ஒன்றாக நிற்க வேண்டிய அந்த கூட்டத்தோடு ரெண்டு ஒட்டகைகள் பிந்தி இருக்கின்றன. அவற்றை அந்த பெருங்கூட்டத்தோடு சேர்த்து விட வேண்டும். இந்த ரெண்டும் காணாமல் போய்விட்டால் என்னிடம் அல்லாஹ் இந்த ரெண்டு ஒட்டகைகளை பற்றியும் நாளை விசாரிப்பான் அல்லவா, அதனால் தான் அவற்றினுடைய கூட்டத்தோடு சேர்த்து விடுவதற்காக வேண்டி வருகிறேன். சொன்னார்கள் உஸ்மான் அவர்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனே, என்னிடம் ஆட்கள் இருக்கிறார்கள், இந்த உங்களின் வேலையை அவர்கள் பார்ப்பார்கள், நீங்கள் நிழலுக்கு வாருங்கள். இல்லை, நீங்கள் உங்கள் நிழலுக்குள் இருந்து கொள்ளுங்கள் என்று பொறுப்போடு நகர்ந்து போனார்கள் ஹலீஃபா அவர்கள். இந்த நேரத்தில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யன்ஸுர இலல் கவியில் அமீனி ஃபல்யன்ஸுர் இலா ஹாதா. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானே, பொது நிர்வாகத்தை பொறுப்பேற்பவர், பொறுப்புகளை பொறுப்பேற்பவர், அவர் கவியாக, பலசாரியாக, அமீனாக, நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே. நம்பிக்கைக்குரிய பலசாரியை பார்ப்பதற்கு எவருக்காவது விருப்பமா? அவர் இவரை பார்த்துக் கொள்ளவும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பொது சொத்தை பாதுகாக்க வேண்டுமா? அது சூடு அறியாது, குளிர் அறியாது, இரவு பார்க்காது, பகல் பார்க்காது, தன்னுடைய சொந்த வேலைகளை பார்க்க வேண்டும் என்று அதை தூண்ட மாட்டாது. பொது சொத்தை பாதுகார், பொது சொத்தை பேண், பொது சொத்துக்கு நீ நாளை ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற உணர்வு ஒன்று மட்டுமே அவனை உந்தி கொண்டிருக்கும். சகோதரர்களே, பிரியமானவர்களே, கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி பாதுகாத்தார்கள் பொது சொத்துக்களை, பொது நீதிகளை அப்படி பாதுகாத்தார்கள். யூப்ரேட் நதியின் கரையோரத்திலே ஒரு ஆடு அல்லது ஒரு ஒட்டகம் செத்து போகிறது, நியாயமான காரணம் இல்லாமல் செத்து போகிறது, அநியாயமாக செத்து போகின்றது என்றாலும் நாளை அல்லாஹ் இந்த உமரிடம் அந்த செத்து போன, அநியாயமாக செத்து போன ஒட்டகை அல்லது அநியாயமாக செத்து போன ஆட்டை பற்றி விசாரிப்பான் என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு சதத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சகோதரர்களே, ஒவ்வொரு சதத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது சகோதரர்களே. பொறுப்பிலே இருப்பவர்கள் அமானிதமாக இருந்து கொண்டிருப்பவர்கள், பொறுப்பிலே இருப்பவர்கள் அமானிதமான சொத்துக்களையும் நிதியையும் சுமந்து இருப்பவர்கள். அல்லாஹ் இந்த நிதியின் ஒவ்வொரு சதம் பற்றியும் மறுமையில் விசாரிப்பதற்கு இருக்கிறான் என்கிற உச்சகட்ட பயம் இருந்தால் மட்டுமே இந்த நிதியையும் சொத்துக்களையும் பாதுகாப்பீர்கள். இல்லை என்று வருகிற போது எப்படியும் நாம் அதனை கையாளுவோம், கையாளுகின்ற முறையிலே எந்த விதமான ஹலால் ஹராம் உணவும் இல்லாமல் இருப்போம் என்கிற மாதிரி நாம் நடந்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, பாரசீக ராஜதானியத்தின் பெரும் பகுதி வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசனுடைய சொத்துக்கள், அரச மாளிகையில் உள்ள பெருமதிமிக்க பொருட்கள், அரியாசனத்தில் உள்ள பொருட்கள், இவற்றிலெல்லாம் பெரும் பகுதி முஸ்லிம்களுடைய கைகளிலே கனிமத்தாக வந்திருக்கிற போது அவற்றின் ஒரு தகுதி கலீஃபா அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அது பல நாட்கள் இருக்கும் பாரசீகத்தில் இருந்து மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு கலீஃபாவிடம் வந்து சேருகிறது. அவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு கலீஃபா என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன கௌமன் அத்தௌ ஹாதா லஉமனா, இவற்றை எல்லாம் அப்படியே நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். இவற்றை எல்லாம் விளையாட வேண்டும் என்று நினைத்திருந்தால் இந்த பொது சொத்திலே கனிமத்திலே எப்படி எப்படி எல்லாம் விளையாடி கொண்டிருக்கலாம். போரில் ஈடுபட்டவர்கள் விளையாடி இருக்கலாம், பொறுப்பாக இருந்த படைத்தளபதி விளையாடி இருக்கலாம், கொண்டு வந்து சேர்க்கிற வழியிலே கொண்டு சுமந்து வருபவர்கள் எத்தனையோ பேர் விளையாடி இருக்கலாம். என்னுடைய இந்த இடத்துக்கு அது வந்து சேருகிற வரைக்கும் எத்தனை எத்தனையோ திருவிளையாடல்கள் நடந்திருக்கலாம். நான் என்னிடத்திலே இதனை ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில் பார்க்கிற போது அங்கே எது கொடுத்தனுப்பப்பட்டதோ, எப்படி கொடுத்தனுப்பப்பட்டதோ அப்படியே வந்து சேர்ந்திருக்கிறது. நிச்சயமாக இதனை பொறுப்பேற்றது முதல் என்னிடத்திலே கொண்டு ஒப்படைக்கும் வரைக்கும் ஈடுபட்டவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவை பார்த்து அடுத்து சொன்னதுதான் இந்த இடத்திலே அடிக்கோடிட வேண்டிய விஷயம். சொன்னார்கள் அமீருல் முஃமினீனை பார்த்து, இன்னக அஃபத்த ஃஅஃபத்ர ஐயது கலீஃபாவை, அமீருல் முஃமினீனே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், உங்கள் குடிமக்களும் ஆகவே தூய்மையாக இருந்தார்கள், நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக இருந்தீர்கள், உங்களுடைய ஆட்சியிலே எந்த விதமான ஊழலும் இல்லை, எந்த விதமான கையாளர்களும் இல்லை, எந்த விதமான துஷ்பிரயோகங்களும் இல்லை, எந்த விதமான வீண்களும் இல்லை, விரயங்களும் இல்லை, நீங்கள் தூய்மையாக அப்பழுக்கற்ற முறையில் இருந்தீர்கள், உங்களின் குடிகளும் இதனால் தூய்மையாக அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். வலவு ரத்தாக்க அடுத்து சொன்னார்கள், வலவு ரத்தாக்க நீங்கள் அனுபவித்திருந்திருந்தால் உங்கள் குடிமக்களும் அனுபவித்திருந்திருப்பார்கள். கோம் எவ்வளியோ குடியும் அவ்வளியே என்று நாம் முழுமணி ஒன்று சொல்லி வருகிறோமே, அதுதான் இங்கே அலிரபி அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுத்தது. சகோதரர்களே, பிரியமானவர்களே, பொது சொத்து என்று வருகிற போது மிகவும் பேணுதலாக இருப்பதிலே கலீஃபாக்கள் இருந்தது போல பொதுமக்களும் மிகவும் பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். கலீஃபாவிடம் கொண்டு வந்து கொடுத்தவர்களும் இது பொது சொத்து என்பதிலே அவர்கள் கண் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். எவரெவரெல்லாம் மோசடி செய்வார்களோ, வமா கானரி நபியின் ஐயகுல், அல்லாஹு தாலா மிகவும் வன்மையாக சொன்னான், அல்லாஹு தாலா பொது சொத்திலே ஊழல் செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள் இவர்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹு தாலா முதலாவது சொன்னான், நபி கூட இது செய்ய முடியாது, நபிமார்கள் பாவம் செய்பவர்கள் அல்ல. அல்லாஹ் இந்த பாவத்தை சொல்லுகிற போது என்ன சொன்னான் தெரியுமா? ஒமா சானரி நபியின் ஐயகுல், பொதுமகனை விடுங்கள், ஒரு நபி கூட இது செய்ய முடியாது, ஊழல் செய்ய முடியாது. ஊழல் செய்வானோ பொது சொத்திலே எதனை அவன் களவெடுத்தானோ ஊழல் செய்தானோ அதனோடு மறுமையில் வருவான். மாட்டை களவெடுத்தால் மாட்டோடு வருவான், ஆட்டை களவெடுத்தால் ஆட்டோடு வருவான், வீட்டை களவெடுத்தால் வீட்டோடு வருவான், நாட்டை களவெடுத்தால் நாட்டோடு வருவான், மாங்காயை களவெடுத்தால் மாங்காயோடு வருவான், ரூபாவை களவெடுத்தால் ரூபாவோடு வருவான், வாகனத்தை களவெடுத்தால் வாகனத்தோடு வருவான். களவு என்பது துஷ்பிரயோகத்தை சொல்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் உலூல் என்று பயன்படுத்தியது மோசடியின் எல்லா வகைகளையும் குறிக்கிற ஒரு வார்த்தை அரபு மொழியிலேல்ல. மோசடியின் எல்லா வகை மோசடிகளையும் முன்னர்த்திக் கொள்ளக்கூடிய வார்த்தை. கொள்ளையாக இருக்கலாம், அது திருட்டாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஏமாற்றாக இருக்கலாம், எந்த வகையான திருவிளையாடல்களையும் முன்னெடுக்குகிற ஒரு வார்த்தையை தான் உலூல். அது கனிமத்தில் மட்டுமல்ல, பொது சொத்து என்று வருகிற போது எவரவரவெல்லாம் எந்த பொது சொத்தில் கையடித்தானோ செக் புத்தகத்தை எடுத்து அவன் அதில் ஊழல் செய்திருந்தால் அந்த செக் புத்தகத்தோடு வருவான். இது குர்ஆன் சகோதரர்களே, இது குர்ஆன் சகோதரர்களே. மாறாதது மாற்ற முடியாது. அன்பர்களே, சோழர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருந்தது போல பின்னால் வந்த தாபிகைகள் எல்லோரும் இதில் தெளிவாக இருந்தார்கள். அதுக்கு பின்வந்தவர்கள் தெளிவாக இருந்தார்கள். பொது சொத்து, அதில் நான் ஒரு பொதுமகனும் அதில் அனுபவிக்க கூடாது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார்கள், ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இமாம் அஹ்மதே அசந்து போனார் அந்த கேள்வியை பார்த்து. என்ன கேள்வி தெரியுமா? அரசருடைய காவலர்கள் இரவு நேரத்திலே ரோந்து வருகிற போது அவர்கள் சுமந்து செல்கிற பந்தல்கள், அவர்கள் சுமந்து செல்கிற வெளிச்சங்கள், அந்த வெளிச்சம் நாம் இரவில் வீட்டின் மேலே இருந்து நூல் திரித்துக் கொண்டிருக்கிற போது நமக்கு வந்து படுகிறது. நாம் வீட்டிலே நூல் திரித்துக் கொண்டிருக்கிறோம், அரசருடைய இரவில் மனிதர்களையும் ஊரையும் காக்கிறவர்கள், பாதுகாப்பு கொடுக்கிறவர்கள், வேறு பார்க்கிறவர்கள் பாதையிலே வருகிற போது அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பந்தம் வெளிச்சம், அந்த வெளிச்சத்தின் கதிர் நம் வீட்டுக்குள் வருகிறது. அது நாம் எதிர்பாராமல் எம்முடைய நூல் திரிக்கிற நேரத்திலே வெளிச்சத்தை தருகிறது. இந்த வெளிச்சத்தில் நாம் நூல் திரிப்பது நமக்கு ஹலால் ஆகுமா? இந்த கேள்வியே நமக்கு ஒரு ஆச்சரியமாக இல்லையா? நானா என்னுடைய வீட்டுக்கு வெளிச்சம் தான் என்று சொன்னேன், அவன் பாதையிலே போகிறான், அது அரசருடைய கட்டளை கேட்ப அவன் பாதுகாப்பு நிமித்தம் செல்கிறான். போகிற வழியிலே, மாறிப்போகிற வழியிலே ஒரு ஒரு நிமிடங்கள் என்னுடைய வீட்டுக்குள்ளே வெளிச்சம் வருகிறது. இந்த நேரத்திலே என்னுடைய நூல் திரிக்கிறதுக்கு அது உதவியாக இருந்து விட்டது. இது பொதுமக்களுக்குரிய சொத்தல்லவா? இதில் நாம் பயன்பெற்றதுக்குரியது ஹலாலாகுமா என்று கேட்ட போது இமாம் அஹ்மத் கேள்விக்கு பதில் சொல்லும் முன் அவர்களே ஒரு கேள்வி கேட்டார்கள். மண் அந்தி, நீங்க யாருமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், உஹ்து பிஷ்ருடின் ஹாஃபி, பிஷ்ருடின் ஹாஃபியுடைய சகோதரி என்று சொன்னார்கள். பிஸ்ருல் ஹாஃபி அவர்கள் பத்தினித்தனத்துக்கும் பேரிதலுக்கும் பேர் போனவர்கள். சொன்னார்கள், மின் பைத்திக்கும் யஹ்ருஜுல் வரஉஸ் சாதிக், உங்கள் வீட்டிலிருந்து தான் உண்மையான பேரிதல் வெளிவருகிறது, நீங்கள் அந்த வெளிச்சத்தில் நூல் திரிக்க வேண்டாம் என்று அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள். சகோதரர்களே, பொதுமக்கள் எவ்வளவு பேரிதலாக அங்கே இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பொது சொத்து, இது எனக்கு எப்படி ஹலால் ஆகும்? அவ்வளவு அன்பர்களே, சகோதரர்களே, அரசாங்கத்துடைய நீதி இருக்கிறது, பொதுவான நீதி. அது அரசாங்கத்தின் சொத்துக்கள் இருக்கின்றன, பொதுவான சொத்துக்கள் எல்லோருக்கும் சொந்தமானவை. இவற்றில் வீண்விரயம் தடுப்பது முதலாவது காரியாலயத்திலே பதிவு புரிவருடைய வேலை, கடமை. அது செயல் வேலை செய்து கொண்டிருக்கும், இரண்டு மனத்தியாலும் சுற்றிக் கொண்டிருக்கும், அவர் அந்த இடத்தில் இருக்கவும் மாட்டார், எவரும் இருக்க மாட்டார். ஆனால் இப்படி ஒரு பெண் அவருடைய வீட்டிலே வேலை செய்ய மாட்டாது, பதில் தெரிந்து கொண்டிருக்கும், மூன்று மனிதர்களும் இருந்து கொண்டிருக்கும், அந்த காரியாலயத்திலே எவரும் அந்த இடத்திலே அதனை அந்த வெளிச்சத்தை கொண்டு பயன்பெறுவதற்கு இருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய வீட்டிலே ஒரு நொடிப்பொழுது கூட அப்படி ஒரு பல் தெரிய மாட்டாது. சகோதரர்களே, தன்னுடைய நிதியை தன்னுடைய உழைப்பில் சம்பாதித்து பெற்ற பொருட்களை நான் எவ்வளவு கவனமாக வீணாகாமல் விரயமாகாமல் பாவிக்கின்றேனோ பாதுகாக்கின்றேனோ அதை போல இல்லை, அதை விட பன்மடங்கு பாதுகாக்க வேண்டும். பொது சொத்து பொது நிதி என்று வருகிற போது பணம் இருக்கும், அந்த பணத்தையும் பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் பொதுவான தண்ணீர் தான், ஆனால் நாம் விரயம் செய்கிற போது பொது தண்ணீரை விரயம் செய்கிறோம் என்கிற உணர்வு வர வேண்டும். அன்பர்களே சகோதரர்களே, இது பொதுவானது. அடுத்து வருகிற போது சாதாரண நிர்வாகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிதியும் சொத்துக்களும், மஸ்ஜிதின் சொத்துக்கள் நிதிகள், மஸ்ஜிதின் சொத்துக்கள் நிதிகள், பாடசாலையின் சொத்துக்கள் நிதிகள், மதரசாக்களின் சொத்துக்கள் நிதிகள், இப்படி எங்கெங்கெல்லாம் பொது சங்கங்கள் இருக்கின்றன, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, என்ஜிஓ என்று சொல்வோம். இவற்றில் எல்லாம் இருப்பவை எல்லாம் எவருடையும் சொந்த நிதிகள் அல்ல. இவற்றில் இருப்பவை எவருடைய சொந்த நிதிகளும் அல்ல, சொந்த பணமோ என்ற சொந்த சொத்தும் அல்ல. இவையெல்லாம் பொதுவானவை. இவையெல்லாம் செருக்கியோடு சம்பந்தப்பட்டது, தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. இந்த என்ஜிஓக்களுடைய பணம் எல்லாம் தர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. நிதியோ சொத்துக்களோ, அசையும் சொத்துக்களோ, அசையா சொத்துக்களோ. சகோதரர்களே, அல் குர்ஆன் என்ன சொன்னதோ அதுதான், வமன் கான கனியன் ஃபல்யஸ்தாஃபிஃ வமன் கான ஃபகீரன் ஃபல்யக்குல் பில் மஅரூஃப். வசதி உள்ளவராக இருந்தால் அதிலிருந்து சம்பளமோ எதுவும் எடுக்கக்கூடாது, வசதி இல்லையா தேவைக்கு போதுமான அளவு எடுத்துக்கொள்ளலாம், இவ்வளவு என்று போட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. சகோதரர்களே, பொதுப்பணி செய்கிறீர்களா, பொது நிர்வாகம் செய்கிறீர்களா, பொதுமக்களுக்கு சேவை செய்ய வருகிறீர்களா, 10% 20% வருகிற நிதியிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கு இஸ்லாம் எந்த மூலையிலும் உங்களுக்கு அனுமதி தரவில்லை. உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி செய்வதற்கு ஒரு சின்ன சம்பளத்தை வேண்டுமென்றால் போட்டுக் கொள்வதற்கு இமாம்கள் ஒரு உச்சக்கட்ட அனுமதியை தந்திருக்கிறார்கள். ஆமாம், அவ்வளவுதான். அதுக்கப்பால் எனக்கு மாசம் இப்படி இவ்வளவு இவ்வளவு என்று பொது சேவையில் இருப்பவர்கள் சம்பளம் எடுப்பதற்கு இஸ்லாம் எந்த வகையான வரையறையற்ற திறந்த அனுமதி ஒன்றை தரவில்லை. அன்பர்களே சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, மிகவும் கவனமாக இருப்போம். நம்முடைய நிதி ஒழுங்கு தரப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நிதி ஒழுங்கிலிருந்து அதனுடைய கணக்கு வழக்குகளை தேடி செய்து கொள்வோம். கான்ட்ராக்ட் எடுப்பவர்கள், உள்ளே இருப்பவர்கள் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடாது என்று நிதி ஒழுங்கு இருந்தால் உள்ளே இருப்பவர்கள் அப்படியான ஒப்பந்தங்களை செய்யக்கூடாது, ஒரு ஒப்பந்தக்காரனாக ஆகக்கூடாது. தலைவரும் பொருளாளரும் சேர்ந்து செக் புக்கில் இருக்கக்கூடிய செக் காசோலைகளை அவர்கள் நினைத்த மாதிரியவருக்கும் கொடுக்க முடியாது. என்னென்ன ஒழுங்குகள் இருக்கின்றனவோ அவற்றை பேணிதான் அவர்கள் நடக்க வேண்டும். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு கீழே இருப்பவர்களும் அதில் துஷ்பிரயோகம் நடப்பதற்கு அவர்களும் துணை போகக்கூடாது. எல்லோரும் சேர்ந்து இந்த பொது நிதிக்கும் பொது சொத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஒரு நாள் பதில் சொல்லியாக வேண்டும். அது மஸ்ஜிதின் சொத்தாக இருக்கலாம், எதின் சொத்தாக இருக்கலாம், சதக்காவின் பேரில் எடுக்கலாம், ஜகாத்தின் பேரில் எடுக்கலாம், எந்தெந்த செருக்கியின் பேரையும் எடுக்கலாம். ஆனால் பொது நிதி என்று வருகிற போது மாலும் மாலஹு மின் சாஹிப், இந்த நிதி எல்லாம் சொந்தக்காரன் இல்லாத நிதி. இன்னமா சாஹிபுஹு ரப்புனா தஆலா, அதுக்கு சொந்தக்காரன் ஒருவன் இருக்கிறான், அவன் அல்லாஹ் மட்டுமே. அவன்தான் விசாரிப்பான். என்னுடைய சொத்தில் கை வைத்தவனை வேறொரு விசாரிக்க மாட்டார். நான் விசாரிப்பேன், ஏன் என்னுடைய காணியரை கை வைத்தார், ஏன் என்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்தார் என்று நான் கேட்கலாம். ஆனால் இவற்றில் எல்லாம் கேட்பதற்கு ஒருவன் தான் இருக்கிறான், அல்லாஹ். இன்று கேட்க மாட்டான், நாளை கேட்பான். எனவே அன்பர்களே சகோதரர்களே, ரொம்பவும் அஞ்சுவோம். பொது சொத்துக்கள் மிகவும் கவலைக்கிறமான முறையிலே வீணாக்கப்படுகின்றன, கவலைக்கிறமான முறையிலே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன, கவலைக்கிறமான முறையிலே கையாளப்படுகின்றன, கவலைக்கிறமான முறையிலே ஊழல் செய்யப்படுகின்றன. இவற்றை எல்லாம் ஏதோ ஒரு வகையிலே நாம் நியாயப்படுத்தலாம், ஏதோ ஒரு வகையிலே கணக்கு காட்டலாம். ஆனால் கணக்கு காட்டுவதற்கு என்று ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே போய் கணக்கு காட்ட முடியாது, அந்த நாளிலே எந்த நியாயமும் சொல்ல முடியாது. அன்று விசாரிப்பவன் அல்லாஹ், அன்று விசாரிப்பவன் அல்லாஹ். அவருடைய மீசானிலே எந்த ஒரு அளவும் தப்புவதற்கு இல்லை, எல்லாவற்றையும் இருப்பான், எல்லாவற்றையும் இருப்பான். எனவே அன்பர்களே சகோதரர்களே, நாம் அதிகாரிகளோ சாதாரண மக்களோ பொது நிர்வாகம் என்று வருகிற போது சம்பளம் எடுத்துக் கொள்வதற்கு நமக்கு பெரிய அளவுக்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. இரண்டாவது, நிதியையும் சொத்துக்களையும் பாதுகாக்கிற பொறுப்பு, நாம் ஒரு பஸ்தி நம்பிக்கை பொறுப்பாளர், அது என்னுடைய சொந்த நிதி போல கையாள முடியாது. ஒன் குஷன், ஒவ்வொருவரும் பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய வேலை. ஒரு நிதியை ஒப்பமிட்டு ஒரு பேமெண்டை ஆத்தரைஸ் பண்ணும் போது, ஒரு பொறுப்பனவை அங்கீகரிக்கிற போது, ஒரு செக்கை கிளிக்கிற போது, ஒவ்வொருவரும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, எனக்காக இருந்தால் இந்த ஒப்பத்தை போடுவேனா? ஆப்யோஷன், இந்த கேள்வியை கேளுங்கள். உங்களை பார்த்து எனக்காக இருந்தால் இந்த ஒப்பத்தை நான் போடுவேனா? இத்தி நஷ்ட அதை சொல்வது போல் உன்னுடைய நஷ்டிடம், உன்னுடைய மனசிடம் நீ கேட்டுப்பார். தீர்ப்புக்கேள், ஆம் சொல்லுவேன் கொடுப்பேன் என்று இருந்தால் ஒப்போடு, இல்லை என்னுடையது என்றால் நான் இதனை செய்ய மாட்டேன், இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன், இன்னும் 4 கோட்டேஷன் எடுக்க வேண்டும் என்று மனசு சொல்லுகிறதா? போடாத ஒப்பம். ஏனென்றால் உடைய மனசு உன்னிடத்திலே குறுகிருக்கிறது. அல் இஸ்மு மஹாகஃபிய சதரிக்கவர் நபி அவர்கள் பாவத்துக்கு வரை இடத்திலும் சொல்லுகிற போது இரண்டு விஷயம் இருக்கும், உனது மனசு குறுகிருக்கும், மனிதர்கள் பார்த்து விடுவதை நீ விரும்ப மாட்டாய். உனது மனசு வேண்டும் செய்யாத, யாரும் பார்த்துருவானோ? இந்த ரெண்டும் நீக்கிதா நீ செய்ய போற செயல்ல? செய்யாத, இதுதான் பாவம் என்று வரைவிலக்கணம் நபி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே பேசுவது முதலில் எனக்கு என்றால் இடத்திலே நிறைய பொது நிதிகள் இருக்கின்றன. தைரியமாக சொல்லுகிறேன், இடத்திலே நிறைய பொது நிதிகள் இருக்கின்றன. முதலாவது எனக்கு சொல்லுகிறேன், அடுத்ததாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் யாரெல்லாம் பொது நிதிகளை, பொது சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, காலை பிடித்து கெஞ்சுகிறோம், இந்த உலகத்திலே எப்படியும் நாம் செய்துவிட்டு போகலாம், எவரவருக்கும் எப்படி எப்படியோ கணக்கு தரி கட்டி ஆடிட்டர் ரிப்போர்ட் கொடுக்கலாம், பப்ளிக் ரிப்போர்ட் என்று கொடுக்கலாம். நாம் தானே உள்ளார் சகோதரர்களே, உலக மட்டத்திலே நாம் தானாக ஊழல்களால் சகோதரர்களை எப்படி மேமாற்றலாம், எப்படி மேமாற்றி வாழலாம்? ஆனால் ஒன்றை அஞ்சுவோம், ஒரு நாள் இருக்கிறது, அவன் முன்னே இருக்க வேண்டி இருக்கிறது. யௌமய ஹூமுன்னாசுலி ரப்பில் ஆலமீன், எல்லோரும் அந்த ரப்பில் ஆலமீனுக்கு முன்னே எழுந்திருக்க வேண்டும். அப்பொழுது தெரியும் எத்தனை விதவைகளின் நிதி, எத்தனை அனாதைகளின் நிதி, எத்தனை பொதுமக்களின் நிதி, எத்தனை பேருடைய முத்திரைகள், எத்தனை பேருடைய எல்லாம் அப்பொழுது தெரிய வரும். ஒவ்வொருவரும் அந்த நாளிலே தான் செய்த மோசடி பொருட்களோடு வந்திருப்பான், தான் செய்த மோசடி பொருட்களோடு வந்திருப்பான், எல்லோரும் பார்ப்பார்கள். எனவே அன்பர்களே, சகோதரர்களே, மிகவும் பேரிதலாக இருப்போம். இல்லை என்றால் அந்த பொறுப்புக்களை எடுக்காமல் ஒருங்கிக் கொள்வோம். மத்திய நிர்வாகமா வேண்டாம் என்றால் இதை செய்ய முடியாது. பாடசாலை நிர்வாகமா வேண்டாம், எஸ் நிர்வாகமா வேண்டாம், ஒதுக்கிக் கொள்வோம். என்னால் எனக்கு இதை செய்வதற்கு தைரியம் வேண்டும். எப்படி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம், இன்னி ஹஃபியும், நிச்சயமாக என்னால் இதனை பாதுகாக்க முடியும் என்ற உத்தரவாதத்தை பட்டவர்த்தனமாக சொன்னார்களோ, அப்படி சொல்லுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை, எனது மனசு சொல்லவில்லை என்றால் நான் அந்த பொறுப்புக்கு வருவது எனக்கு ஹராம் என்பது இமாமுடைய தீர்ப்பு. சகோதரர்களே, நீரம் எடுத்துவிட்டு நினைக்கிறேன், மன்னிக்க வேண்டும். சகோதரர்களே, நடக்கின்ற நிகழ்வுகள் கவலை தருகின்றன என்பதனால் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மஸ்ஜிதுகளில் இருந்து ஆரம்பித்து சாதாரண சங்கங்கள் வரைக்கும் இந்த ஊழல் என்பது அன்றாட சாப்பாடு குடிப்பு தூக்கம் போல ஆகி போயிருக்கக்கூடிய காலத்திலே இந்த எச்சரிக்கையை நாம் பெற்றுக் கொள்வது முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் கடமை என்பதை நான் சொல்லி வைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஊழலிலிருந்து பாதுகாப்பானாக, கையாளலிலிருந்து பாதுகாப்பானாக, ஏமாற்றலிலிருந்து பாதுகாப்பானாக. அடுத்தவர்களுடைய சொத்துக்கள், பொதுமக்களுடைய சொத்துக்கள் நிதிகளை வாய் வைப்பது, கை வைப்பது, கால் வைப்பது என்று பாதுகாப்பானாக. அப்பொழுக்கற்றவர்களாக, தூய்மையானவர்களாக அல்லாஹ் தஆலாவிடம் போய் சேர்கிற பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.